அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் 29 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியல் யாப்பு குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் விளக்கம் குறித்த செய்திகள், இந்திய இலங்கை பொருளாதார தொழில்நுட்ப கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிராக இலங்கையில் தொடரும் போராட்டம் குறித்த தகவல்கள்,
இந்த ஒப்பந்தம் செய்யும் முதல் ஒரு தேசிய ரீதியில ஒரு கொள்கைகளை வகித்து அந்த கொள்கைகள் ஊடாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட வேண்டும்.
தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை என மத்திய அமைச்சர் கூறிய குற்றச்சாட்டுக்கு மாநில அமைச்சர்களின் கண்டனங்கள் குறித்த செய்திகள்,
I want to talk, I talk to the power minister. He hears me and he says, okay, I'll talk to Amma and get back.
தவிர விளையாட்டு அறிவியல் தொடர்பான செய்திகளும் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஈஜிப்ட் ஏர் விமான கடத்தலில் சிக்கிய அனைத்து பயணிகளும் பத்திரமாக விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் முடிவுக்கு வந்துவிட்டது. லார்னகா விமான நிலையத்தில் ஒரு பதட்டமான நெருக்கடி நிலைக்கு பின்னர் விமானத்தை கடத்தியவர் கைது செய்யப்பட்டார். தனது கைகளை தூக்கியபடி விமானத்திலிருந்து வெளியே வந்த அவர் பின்னர் பயங்கரவாத தடுப்பு அதிகாரிகளிடம் சரணடைந்தார்.
சிரியாவின் பழமையான நகரான பல்மேராவை கைப்பற்றிய அந்நாட்டு அரச படையினர் மத்திய சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கிய நகரை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா மற்றும் சிரியா போர் விமான தாக்குதல்களின் உதவியுடன் அல் குவாரிட்டனில் காணப்படும் மலைப்பகுதிகளை அரச படையினர் கைப்பற்றியுள்ளனர் என பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட பல்மேரா நகரை மீள கட்டியெழுப்ப குறைந்தது 5 வருடங்கள் எடுக்கலாம் என சிரியாவின் தொல்பொருள் மற்றும் அருங்காட்சியக தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
And reconstruction of Palmyra, of course, we need minimum about 5 years.
இதனிடையே பல்மேரா நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள நிலக்கண்ணி வெடிகளை அகற்றுவதற்காக மோப்ப நாய்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை அங்கு அனுப்பி வைத்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் 200 அதிகமானோரை துணை ராணுவப் படையினர் கைது செய்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை ஒன்றிற்கு ராணுவ தளபதி கட்டளையிட்டதை அடுத்து கைதிகள் இடம்பெற்றுள்ளன. லாகூர் தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்றில் 70 அதிகமானோர் கொல்லப்பட்டு 2 பின்னர் இது இடம்பெற்றுள்ளது.
சிரியாவுக்கான தனது முதலாவது விசேட பிரதிநிதியை சீனா நியமித்துள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கை சிரியாவின் நெருக்கடியை தீர்ப்பதற்கு உதவும் என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அரசியல் வழிமுறையை பின்பற்றியே பிரச்சினையை தீர்க்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
பிரசல்ஸில் கடந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதல்களுக்கு முன்பும் பின்பும் பெல்ஜிய விசாரணையாளர்கள் தவறுகளை விட்டுள்ளதாக பிரசல்ஸ் மேயர் யுவன் பயூர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் மேயரை சந்தித்த பயூர் பிரசல்ஸ் குண்டு தாக்குதல்கள் மற்றும் நவம்பரில் பாரிஸில் இடம்பெற்ற தாக்குதல்கள் பற்றியும் கலந்துரையாடினார். ஃபைசல் சி பிரசல்ஸில் உள்ள அகதிகளை ஜிகாதிகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதில் ஈடுபட்டார் என பிரெஞ்சு வானொலியொன்றிற்கு அவர் தெரிவித்தார்.
தாய்லாந்து ராணுவ ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட அரசியல் சாசன வரைவை தயாரிக்கும் குழுவினர் தமது அரசியல் சாசன வரைவை கையளித்துள்ளனர். இந்த வரைவு தொடர்பான வாக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கிறது. வாக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அங்கு வரும் 2017 ஜூலை மாதம் பொது தேர்தல் நடைபெறும். இந்த பொது தேர்தலின் பின்னர் 3 அங்கு நிலவி வரும் ராணுவ ஆட்சியும் முடிவுக்கு வரும்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றியிருக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இதுகுறித்த செய்திக்குறிப்புடன் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
சகல இன மக்களுக்கும் சம உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதே புதிய அரசியல் யாப்பின் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டுமென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். மக்களின் இறையாண்மை என்பது பெரும் எண்ணிக்கையானோரின் விருப்பம் அல்ல என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே சகல இன மக்களுக்கும் சம உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதன் அதன் மூலமே அதற்கு சிறந்த அர்த்தத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். சகல இன மக்களும் ஒன்றாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர் விக்ரமசிங்க, நாம் எல்லோரும் இளைஞர்கள் என்று சிந்திக்கும் சமூகம் ஒன்றை உருவாக்குவதே புதிய அரசியல் யாப்பின் அவசியம் என்றும் தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவொன்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றது. எனவே மக்களின் கருத்துக்களுக்கு அமையவே புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, புதிய அரசியல் யாப்பின் மூலம் அதிகாரம் பகிர்ந்தளிப்பது ஒரு முக்கிய விடயம் என்று தெரிவித்தார். அதிகார பகிர்வு மேற்கொள்ளும் போது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் அதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். எக்டா எனப்படும் இந்திய இலங்கை பொருளாதார தொழில்நுட்ப கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிராக இலங்கையில் பல்வேறு பிரிவினர் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அரசு மருத்துவர்கள் இன்று மட்டக்களப்பு நகரில் ஒன்று கூடி அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
எக்டா எனப்படும் இலங்கை இந்திய பொருளாதார தொழில்நுட்ப கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிராக கிழக்கு மாகாணத்தில் சேவையாற்றும் அரச மருத்துவர்கள் இன்று வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்ட முடிவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கிழக்கு மாகாண கிளைத் தலைவர் டாக்டர் அழகையா லதாகரன், உத்தேச உடன்படிக்கை இந்தியாவுக்கு சாதகமானது, இலங்கைக்கு அது பாதகமாக அமையும் என்கின்றார்.
நாங்கள் முற்றாக சீப்பாவோ எக்டாவோ நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்த ஒப்பந்தம் செய்யும் முதல் ஒரு தேசிய ரீதியில் ஒரு கொள்கைகளை வகித்து அந்த கொள்கைகள் ஊடாக இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கமானது இதை தவிர்த்து தங்களது அரசியல் லாபம் நோக்கம் காரணமாக அவசரமாக இந்த ஒப்பந்தத்தை செய்ய வழிக்கிறார்கள். ஆகவே இந்த ஒப்பந்தத்தை இதுக்குரிய தேசிய கொள்கைகளை வகித்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்
என்றார் டாக்டர் அழகையா லதாகரன். உத்தேச கூட்டு உடன்படிக்கையினால் இலங்கையில் தொழில்சார் வல்லுநர்கள் உள்நாட்டில் தொழில் வாய்ப்பை இழக்க நேரிடலாம் என்று கூறும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இதற்கு தொடர்ந்தும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்ற போதிலும் அரசாங்கம் அதனை மறுத்து வருகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து மின்சார துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மின் துண்டிப்பை தவிர்க்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் சித்திரை புத்தாண்டு நெருங்குவதனால் மின்சார விநியோகத் தடை தொடர்ந்தும் அமல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வியகம மின் விநியோக நிலையத்திலிருந்த டிரான்ஸ்பார்மர் ஒன்று இம்மாத ஆரம்பத்தில் வெடித்ததை அடுத்து நாடு முழுவதிலும் அவ்வப்போது மின் துண்டிப்பை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த டிரான்ஸ்பார்மர் வெடிப்பை அடுத்து நுரைச்சோலை மின் நிலையத்தின் மின் விநியோக இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறும் நிலைமையை மோசமாக்கியது. தற்போது இலங்கையில் நிலவி வரும் கடுமையான வெப்பநிலை காரணமாக மின்சாரத்தின் தேவையும் முன்பு இருந்ததை விட அதிகரித்துள்ளதாக பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். எனினும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மின் துண்டிப்பை அமல்படுத்துவதை தவிர்க்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்சார துண்டிப்புக்கான கால அட்டவணை தவறுதலாக இலங்கை மின்சார சபை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் அங்கு கூறினார். இதனிடையே மின்சார சேமிப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் மின்சார அதிர்ஷ்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தப் போவதாகவும் அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மின்சாரத்தை வீண்விரயம் செய்வதை தடுப்பதும் மின்சாரத்தை முறையாக பாவிக்கும் மக்களுக்கு சலுகைகள் வழங்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மின்சார பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேசிய நிலையில் பண்டிகை காலத்தில் தங்குதடையின்றி மின்சார விநியோகத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சார்லஸ் பீட்டர் அளித்த செய்திக்குறிப்பு. இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழகத்திலிருந்து ஒரு செய்தியை பார்க்கலாம். மின்துறை திட்டங்கள் தொடர்பாக பேச பலமுறை முயன்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என மத்திய அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டியதை அடுத்து தமிழக அமைச்சர்கள் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பு.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மின்திட்டங்கள் குறித்து பேசுவதற்காக பலமுறை முயன்றும் சந்திக்க முடியவில்லை என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் அது தொடர்பாக தொடர்ச்சியாக கண்டனங்களையும் மறுப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் தமிழக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், உதய் எனப்படும் மின்துறை சீரமைப்பு திட்டம் மக்களுக்கு பாதகமானது என்பதாலேயே இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதாகவும், மின்துறை குறித்து தமிழக முதல்வர் எழுதிய கடிதங்களுக்கு பதிலளிக்காத மின்துறை அமைச்சர் இம்மாதிரி குற்றம் சாட்டக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிவிட்டு தற்போது சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது நாளாந்தரமான அரசியல் என்றும் நத்தம் விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். இரு நாட்களுக்கு முன்பாக தில்லியில் இந்திய வர்த்தக அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அணுகவே முடியவில்லை என்றும், மின் திட்டங்கள் குறித்து பேச முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது, அது நாட்டிற்குள்ளேயே இன்னொரு நாடாக இருக்கிறது. 28 மாநிலங்களில் என்னால் தொடர்பு கொண்டு பேச முடியும். 29வது மாநிலத்தில் நான் மின்துறை அமைச்சருடன் பேசினால் எல்லாவற்றையும் கேட்பார், பிறகு அம்மாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்பார். நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வாயே திறக்க முடியாது. அப்படியே பேச வேண்டுமானால் சென்னையில் திருத்தப்பட்ட அறிக்கை வர வேண்டும், அதை அப்படியே படிப்பார்கள்
என்றார் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். இது தொடர்பாக நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கடந்த 1.5 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போதெல்லாம் மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்தித்தார் என்ற பட்டியலை வெளியிட்டார். அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் மத்திய அமைச்சர்கள் இவ்வாறு குற்றம் சாட்டுவதாகவும் அவர் கூறினார்.
இனி ஒரு அறிவியல் செய்தி. ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் உள்ள பெரும் பவளப்பாறைகள் அடுத்த சில மாதங்களில் அழிந்துவிடலாம் என அந்நாட்டு விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்பரப்பில் இருக்கும் த கிரேட் பேரியர் ரீஃப் எனப்படும் பெரும் பவளப்பாறை பிரிட்டனை விட அளவில் பெரியது. இது பிரகாசமான இயற்கை அழகு நிரம்பிய அதிசயம். இங்கு 1500 அதிகமான மீனினங்கள் வாழ்கின்றன. சில பவளப்பாறைகள் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கும் அதிகமான பழமையானவை. இவை 20 ஆண்டுகளில் அவற்றின் வண்ணங்களை இழந்து வெளிரிப்போய்விடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி பெரிய வணிகமாக உள்ளது. நிலக்கரி வர்த்தகத்தில் ஈடுபடும் கப்பல்களின் எண்ணிக்கையை ஆஸ்திரேலியா பெருமளவில் அதிகரித்துக் கொண்டுள்ளதுடன் அவை பவளப்பாறையுள்ள பகுதிகளின் ஊடாக பயணிக்கின்றன. இந்த கப்பல் போக்குவரத்து பிரதியீடு செய்ய முடியாத இயற்கை சொத்தை அழிவடைய செய்கிறது. விவசாயம் கூட அதன் பாதுகாப்பிற்கு சவாலான ஒன்றாக உள்ளது என்கிறார் குயின்ஸ்லாந்தில் உள்ள ஆயிஸ்டின் மார்டின் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்.
பவளப்பாறைகள் கடற்கரைக்கு மிகவும் அண்மையில் அமைந்துள்ளன. விவசாய ரசாயன கழிவுகள் கழுவி சென்று கடலில் கலந்து பவளப்பாறையை அழிக்கிறது. இதனால் அங்கு வாழும் அரிய உயிரினங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது.
காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமடைவதும் பவளப்பாறைகள் பொலிவிழந்து போவதற்கு முக்கியமான காரணமாக உள்ளது. இதனை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியும் என தெரிவிக்கும் ஆய்வாளர்களும் துறைசார் வல்லுநர்களும் பவளப்பாறைகளை அழிந்து போகாமல் பாதுகாப்பது மனிதர்களின் கைகளிலேயே உள்ளன. இது தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் எடியோரும் சிறப்பாக விரைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர்.
அடுத்ததாக விளையாட்டு தொடர்பான ஒரு செய்தி குறிப்புடன் மீண்டும் பிரதீபன், புனிதசீலன்.
உலகளவில் மகளிர் டென்னிஸ் தரப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் செரீனா வில்லியம்ஸ் மியாமி ஓபன் போட்டியின் 4வது சுற்றில் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார். இருபத்தியொரு முறை கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டங்களை வென்றுள்ள அவர் இந்த போட்டியில் ரஷ்யாவின் குஸ்னெட்சோவிடம் 6-7, 6-2, 6-2 எனும் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியை 34 வயதாகும் செரீனா வில்லியம்ஸ் இதுவரை 8 முறை வென்றுள்ளார். இதற்கு முன்னர் கடந்த 2012 மட்டுமே இவ்வளவு விரைவாக இந்த போட்டியிலிருந்து அவர் வெளியேறியிருந்தார். தனது டென்னிஸ் வாழ்க்கையில் இதுவரை 61 பட்டங்களை வென்றிருந்தாலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் எந்த போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. எல்லா போட்டிகளிலும்
எப்போதும் வெற்றி பெறுவேன் என்பதை எதிர்பார்க்க முடியாது என்றும், தனது செயல்பாட்டை விமர்சிப்பது சரியல்ல என கூறியுள்ள செரீனா, அனைத்து போட்டிகளிலும் தன்னால் இயன்றவரை திறமையாக விளையாடி வருவதாகவும் கூறுகிறார். செரீனா வில்லியம்ஸை வென்றது குறித்து மிகவும் பரவசமடைந்தாலும், அவரே வெற்றி பெறுவார் என எதிர்பார்த்திருந்த அவரது ரசிகர்களிடம் தான் மன்னிப்பு கோருவதாகவும் குஸ்னெட்சோவா போட்டிக்கு பிறகு கூறினார்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.